السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ. الحمد للہ رب العالمین والصلاۃ والسلام علی رسولہ الکریم وآلہ وصحبہ اجمعین. وقد قال اللہ تعالی فی القرآن القدیم والفرقان المجید اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم والسماء ذات البروج واليوم الموعود وشاهد ومشهود رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم وما توفيقي الا بالله عليه توكلت واليه انيب. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய எல்லா வல்ல அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அண்ணல் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தாரர்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், நாதாக்கள், சான்றோர்கள், அத்தனை பேர்கள் மீதும், அனைத்து முஸ்லிம்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மனித இனத்தை ஒரு ஆணிலிருந்தும் ஒரு பெண்ணிலிருந்தும் படைத்திருக்கிறான். மனிதர்கள் உலகத்தினுடைய எந்த மூலைகளில் பிறந்தாலும், எந்த நிறத்திலே பிறந்தாலும், எந்த மொழியிலே அல்லது இனத்திலே பிறந்தாலும், எல்லாமே மனிதர்கள் தான். மனிதத்துவம் என்பதிலே அனைவரும் சமமானவர்கள். மனிதத்துவம் என்பதற்குரிய உரிமைகள் இந்த உலகிலே எல்லா மனிதர்களுக்கும் உண்டு. வாழுகின்ற உரிமை, பொருளீட்டுகின்ற உரிமை, அவரவர்களுடைய நாட்டை பொறுத்து, அவருடைய மதத்தை பொறுத்து, அவருடைய கலாச்சாரத்தை பொறுத்து, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களை பொறுத்து, அதை பின்பற்றி நடக்குகிற உரிமை மனிதனுக்கு உண்டு. ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனிதனுக்கு பொதுவாக இருக்குகின்ற உரிமைகள் மீறப்படுகிற போதுதான் சண்டைகளும் சச்சரவுகளும் போர்களும் நிகழ்கின்றன. மனிதர்களுக்குள்ளே ஒருவர் ஒருவர் அடித்துக் கொள்ளுகிற, அடித்து சாகுகின்ற சூழ்நிலைகள் எல்லாம் உரிமைகள் மீறப்படுகிற போதுதான். அல்லாஹு தஆலா பொதுவாக அத்தனை மனிதர்களுக்கும் அவரவர்களுடைய பொருளீட்டுகின்ற அதுபோல வாழுகின்ற உரிமைகளை வழங்கியிருக்கிறான். எந்த ஒரு மனித அதிகாரத்திற்கும் இன்னொரு மனிதனை இங்கு நீ வாழக்கூடாது என்று சொல்வதற்கோ, இங்கே நீ சம்பாத்தியம் செய்யக்கூடாது என்று சொல்வதற்கோ இல்லை, இங்கே உன்னுடைய தனிப்பட்ட மதத்தையோ மார்க்கத்தையோ கலாச்சாரத்தையோ பின்பற்றக்கூடாது என்று சொல்வதற்கோ தடை விதிப்பதற்கோ அனுமதி கிடையாது. அது மனித சுதந்திரத்திலே கட்டுப்பட்டது. அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய நடைமுறைகளை அது மார்க்கத்திற்கு முரணில்லாதவையாக இருந்தால் முஸ்லிம்களும் அதை பின்பற்றலாம், மற்றபடி பொதுவாக இருக்கிற நடைமுறைகளை கடைபிடிக்கலாம். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இஸ்லாம் கொஞ்சம் வளர்ந்த பின்னால் மிகப்பெரிய அடக்குமுறைக்கும் மிகப்பெரிய அதாவது அடிமைத்தளத்திற்கும் ஆளாக்கப்பட்டார்கள், வன்கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே ஆரம்பத்தில் இஸ்லாத்தை போதித்த காலத்தில் ஏற்றுக்கொண்ட சொற்ப முஸ்லிம்கள் கடும் துயரத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். சையதுனா ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலாவுடைய பற்றிய வரலாறு பதியப்பட்டிருக்கிறது. அவர்கள் அடிமையாக இருந்தார்கள். அது ஒரு பெண்ணிடத்திலே, உம்மு அன்மார் என்று சொல்கிற ஒரு பெண்ணிடத்திலே அடிமையாக இருந்தார்கள். அந்த பெண்ணும் அங்கு வாழுகிற மக்கா குறைசிகளும் அவரை மிகப்பெரிய தொல்லைகளுக்கு ஆளாக்கினார்கள், வன்கொடுமைக்கு ஆளாக்கினார்கள். வரலாற்றிலே வருகிறது, இடத்திலே கற்களை கொண்டு வந்து போடப்படும். அந்த கற்கள் நெருப்பு கங்குகளாக மாறுகிற வரையிலும் அதை போட்டு எரிப்பார்கள். எப்படி இரும்பை கொண்டு போய் நெருப்பிலே போட்டால் அது நெருப்பு கங்காகவே மாறிவிடுகிறதோ, அதுபோல கற்களை கொண்டு வந்து அதில் போட்டு நெருப்பு கங்குகளாக மாறிவிடுகிற அளவுக்கு காத்திருப்பார்கள். அப்படி நெருப்பு கங்குகளாக ஆன பின்னால் அவைகளை எடுத்து கொண்டு வந்து பரப்பி கீழே போட்டு விட்டு அதிலே ஹப்பா பிரதியில் அவர்களை கிடத்துவார்கள், படுக்க வைப்பார்கள், மல்லாக்க படுக்க வைப்பார்கள். அந்த நெருப்பினுடைய சூடு தாங்க முடியாமல் அவருடைய சதைகள் கலந்து கீழே விழும். அந்த சதைகளிலிருந்து வருகின்ற ரத்தமும் அந்த நீரும் அந்த நெருப்பை அணைத்துவிடும். அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துவார்கள். தனக்கு ஏற்பட்டிருக்கிற கொடுமைகள் எல்லாம் வந்து சொல்வார்கள். பெருமானார் செல்லாலும் சொல்வார்கள், பொறுமையாகரும், அல்லாஹ் நமக்கு வெற்றி தருவான் என்று சொல்வார்கள். ஒரு முறை இப்படித்தான் கொடுமைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழியாக வருகிறார்கள். ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு கடும் துயரத்திற்கு ஆளாகி கொண்டிருக்கிற போது பார்ப்பதற்கு மனம் ஒப்பவில்லை. அவர்களை பக்கத்திலே அழைத்து தலையிலே கையை வைத்து தடை விட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர் மீது கொண்டிருக்கிற இரக்கத்தின் காரணமாக, அந்த பரிவின் காரணமாக தலையை தடவி விட்டார்கள். இதை அந்த எஜமானி உம்மான் அவர்கள் பார்த்து விட்டார். பார்த்த உடனே அவர் என்ன செய்தார் தெரியுமா? முகம்மதுடைய தலையிலே வந்து கை வைப்பதா என்று எண்ணி சொல்லிக்கொண்டு பெரும் ஒரு நெருப்பு கம்பியை எடுத்து நெருப்பிலே பழுக்க காய்ச்சி அதை அந்த ஹப்பாவிரல்லாவுடைய தலையிலே வைத்து அழுத்தினாள். சூடு தாங்க முடியாமல் மயக்கம் முற்றி கீழே விழுந்தார்கள். இப்படியெல்லாம் அனுபவித்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்து சொன்ன போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா அல்லாஹ், ஹப்பாபுக்கு நீ உதவி செய்வாயாக என்பதாக. சற்று நாட்கள் கழிந்த பிறகு அந்த பெண்ணுக்கு ஒரு தலைவலி ஏற்பட்டது. உம்மான்மாருக்கு தலைவலி நாளுக்கு நாள் அதிகமாகியது. எந்தெந்த வைத்தியம் பார்த்தும் சரியாகவில்லை. அந்த தலைவலி வருகிற போதெல்லாம் அவள் சப்தமிடுவாள். அந்த சப்தம் நாய் குலைப்பது போன்று இருக்கும், அவ்வளவு கொடூரமாக இருக்கும். யாரும் பக்கத்திலே போக மாட்டார்கள், அவ்வளவு சப்தமிட்டு கதறுவாள். கடைசியிலே அவளுக்குள்ள வைத்தியம் என்னவென்று சொன்னால், அதுபோல நெருப்பை கம்பியை பழுக்க காய்ச்சி அந்த சூட்டை தலையிலே வைத்தால் தலைவலி குறையும் என்பதாக வைத்தியர்கள் சொன்னார்கள். அதன் மாதிரியே அவளுக்கு தலையிலே சூடிடப்பட்டது. அதே நிலையிலே அவள் இறந்து போனாள். யார் இந்த உலகத்திலே வாழுகிற போது இன்னொரு மனிதர்களுக்கு கொடுமை செய்கிறார்களோ அவர்கள் அதே மாதிரி கொடுமைகளுக்கு ஆளாக்கப்படுவார்கள். இஸ்லாத்தை பொறுத்தவரையில், முஸ்லிம்களை பொறுத்தவரையில், முஸ்லிம்கள் கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் வேறு காரணங்களுக்காக அல்ல. இலங்கையிலே தமிழர்கள் கொடுமை செய்யப்பட்டார்கள் அப்படின்னு சொன்னால் அவர்கள் தமிழர்கள் என்ற காரணத்திற்காக. முஸ்லிம்கள் எங்கேயும் மொழி வாரியாக கொடுமை செய்யப்படுவதில்லை. என்ன சொன்னால் முஸ்லிம்களை பொறுத்தவரை மொழி பொதுவானது, யார் எந்த மொழி வேண்டுமானாலும் பேசிக்கொள்ளலாம், எங்களுக்கு எந்த மொழியும் விரோதம் அல்ல. எங்களை பொறுத்தவரை ஒரு மொழி தெரிந்திருந்தால் அது ஒரு பலம். அதனால் நாங்கள் யாரும் ஆங்கிலம் கற்க வேண்டாம், இந்தி கற்க வேண்டாம் என்று சொல்ல மாட்டோம். மொழி எங்களுக்கு பொதுவானது. மொழி என்பது ஆண்டவனால் படைக்கப்பட்டது, அது எங்களுக்கு எதிரி அல்ல. மார்க்கம் என்பது நாங்கள் கொண்டிருக்கிற மார்க்கம். அந்த மார்க்கத்தின் காரணமாகத்தான் உலகிலே, உலக வரலாற்றிலேயே அதிகமாக கொடுமைக்குள்ளாக்கப்பட்டவர்கள் முஸ்லிம்கள். மார்க்கத்தின் காரணமாக வேறு எந்த தவறையும் அவர்கள் செய்யவில்லை, எந்த தவறிலும் அவர்கள் ஈடுபடவில்லை. யாருடைய சொத்துக்களையும் அபகரித்து கொடுமை செய்யப்படவில்லை, அல்லது அவர்கள் வறண்டு மீறி சென்று விட்ட காரணத்தினால் கொடுமை செய்யப்படவில்லை. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்ற காரணத்திற்காக வேண்டியே கொடுமை செய்யப்பட்ட வரலாறுகள் நிறைய. அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுவான், தாரகையிலே கொண்டிருக்கிற வானத்தின் மீது சத்தியமாக, வாக்களிக்கப்பட்டிருக்கிற கியாமத் நாளின் மீது சத்தியமாக, சாட்சியாளராக இருக்கிற ஜும்மாவுடைய நாளின் மீது சத்தியமாக, சாட்சி சொல்லப்பட்ட அரபா தினத்தின் மீது சத்தியமாக, ஹுதில் அஸ்ஹாபுல் ஹுதூதின் நார் லாத்தில் வகூத். அஸ்ஹாபுல் ஹுதூத் என்று சொல்லுகிறேன், அந்த ஹுதூத் என்று சொன்னால் பள்ளம் குழி, அந்த குழி உடையவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும், அவர்களுக்கு நாசம் ஏற்பட்டு விட்டது. அது என்ன, அது என்ன பள்ளம் என்று சொன்னால் அந்நாறு காத்தில் வகூத் எரிக்கப்பட்ட, அதாவது அதிகமான நெருப்புகளை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கிற பள்ளம் அந்த குழி. அது அந்த அது உடையவர்கள் மீது நாசம் உண்டாகிவிட்டது. இதுவும் அலிஹா பகு அவர்கள் அந்த பள்ளத்தை சுற்றியும் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். ஒவ்வொரு அலாமா எஃபலூன பில் முஃமினீன ஸுபூத், மோமிகளுக்கு எப்படிப்பட்ட கொடுமைகளை அவர்கள் ஏற்படுத்தினார்கள் என்பதற்கு அவர்களே சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆயத்திற்கு விளக்கம் செல்கிற போது, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்திற்கு பிறகு ஒரு அரசன் இருந்தான், கொடுங்கோல அரசன். இந்த காலத்தில் உள்ள அரசர்கள் எல்லாம் தங்களை ஆண்டவன் என்று சொல்லிக் கொள்வார்கள். அது மாதிரி தன்னை இறைவன் என்று சொல்லிக் கொண்டிருந்த ஒருவன் இருந்தான். அவனுக்கு பக்க பலமாக சூனியக்கும் செய்கின்ற சூனியக்காரன் ஒருவன் இருந்தான். இன்றைக்கு அப்படி யாரெல்லாம் தன்னை மிகப்பெரிய மேதாவிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், அப்படிப்பட்டவர்களுக்கு செம்பு தூக்கிகள் அடிவரடிகள் இருப்பார்கள். எல்லா காலத்திலும் அவர்கள் என்ன தவறு செய்தாலும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள், கண்கூடாக கண்டாலும் கூட ஆதாரம் கேட்பார்கள். அப்படிப்பட்ட அடிவரடிகள் இந்த காலத்திலும் உண்டு. அதுபோன்று அந்த காலத்திலே அந்த அரசனுக்கு உறுதுணையாக இருந்தவன் ஒரு சூனியக்காரன். அந்த சூனியத்தை கொண்டுதான் அரசன் தன்னை கடவுள் என்று சொல்லிக் கொண்டு வந்தான். ஃபிரௌன் அப்படித்தான், நீ ஏன் ஆண்டவன் என்று சொல்கிறாய் என்று சொன்னபோது அவன் சொன்னானா, என்னிடத்திலே கிட்டத்தட்ட 300 சூனியக்காரர்கள் இடத்திலே இருக்கிறார்கள், எனவே நான் கடவுள் என்று சொன்னான். அது மாதிரி அவன் தன்னை ஒரே ஒரு சூனியக்காரனை வைத்துக் கொண்டு தன்னை கடவுள் என்பதாக பிரகடனப்படுத்திக் கொண்டு சில சூனிய வேலைகளையும் செய்து கொண்டு வந்தான். மக்கள்லாம் சூனியம் சொன்னா கொஞ்சம் பயப்படுவாங்க. இன்னைக்கும் அப்படித்தான், சூனியம் செய்யறவர் யாரும் ஏத்து பேச மாட்டாங்க. ஏன் சூனியம் செய்யறவர் விடுங்க, இந்த தட்டு தகுதெல்லாம் எழுதுறாங்களே அவங்கள கூட ஏத்து பேச மாட்டாங்க, ஏதாவது செஞ்சு வச்சிருவாரோ அப்படின்னு பயப்படுவாங்க. இந்த பயம் இன்றைக்கெல்லாம் அந்த காலத்திலிருந்தே இருந்து வந்திருக்கிறது. அதுபோல அந்த ஒரு பயம் இருந்தது. எனக்கு அதன் காரணமாக அரசனுக்கு பூஜித்து வந்தார்கள், அரசனை தன்னுடைய கடவுளாக பாவித்து வந்தார்கள். இந்த கட்டத்தில் அவன் கிழவன் சூனியக்காரன் சொன்னார், அரசனிடத்திலே எனக்கு ரொம்ப வயது முதிர்ந்து விட்டது, என்னுடைய கலையை நான் இன்னொருவருக்கு கற்றுக் கொடுத்தால் தான் நீ அரசாட்சி செய்ய முடியும், எனவே ஒரு சிறுவனை என்னிடத்தில் அனுப்பி வை, நான் அவனுக்கு என்னுடைய சூனிய கலையை முழுவதும் கற்றுக் கொடுத்து விடுகிறேன், அவனை கொண்டு நீ ஆட்சி செய்து கொள்ளலாம் என்பதாக சொன்னான். அரசரும் அந்த நாட்டில் இருக்கிற நல்ல அறிவார்ந்த புத்தி தீர்க்க ஞானமுடைய நல்ல புத்தி உள்ள ஒரு பையனை சிறுவனை அழைத்து அவனை எடுத்துக்கொண்டு சூனியக்காரனிடத்தில் ஒப்படைத்தான். இந்த சிறுவன் தினமும் அந்த சூனிய கலை கற்பதற்காக வேண்டி போவான். போகிற போது அங்கே ஒரு மடம் இருந்தது. அப்ப இஸ்லாம் ஈசா நபிக்கு பிறகு உள்ள காலம், ஒரு மடம் இருந்தது. அந்த மடத்திலே ஒரு துறவி ஒருவர் இருந்தார், அவர் மக்களுக்கு ஞானங்களை போதித்துக் கொண்டிருந்தார். இந்த பையன் அந்த வழியாக போகிற போது அவருடைய பேச்சு கேட்கும், உடனே என்ன செய்வார் என்று சொன்னால் அந்த துறையினுடைய அந்த மடத்திலே கொஞ்ச நேரம் வந்து உட்காருவான், இன்பமாக இருக்கும் அவருடைய பேச்சு. அது கேட்க ஆரம்பித்த போது இவனுக்கு அதன் மீது நாட்டம் ஏற்பட்டு விட்டது. அப்ப தினமும் என்ன செய்ய ஆரம்பித்தான் என்று சொன்னால் அந்த இடத்திலே உட்கார்ந்து துறையினுடைய பேச்சை கேட்கக்கூடிய நிலை அவனுக்கு உருவாகிவிட்டது. இப்ப கொஞ்ச நேரம் உட்கார்ந்துக்காம அதுக்கப்புறம் சூனியக்காரன்ட்ட போவான். இப்படி போகிற போது தாமதம் ஏற்படும், உடனே சூனியக்காரன் இவனை அடிப்பான், தண்டிப்பான், ஏன் இவ்வளவு தாமதமாக வருகிறாய் என்பதாக சொல்லி அடிப்பான். ஒரு நாள் துறவியிடத்திலே சொன்னான், எனக்கு நான் உங்க பேச்சை கேட்கணும் ரொம்ப ஆசைப்படுறேன், ஆனா சூனியக்காரனத்திலே போய் போனா அவன் என்னை தாமதமாக வருகிறாய் என்று சொல்லி அடிக்கிறான், என்ன செய்வது? அப்ப துறவி ஒரு யோசனை சொல்லி கொடுத்தார், நீ ஏன் தாமதமா வந்தேன்னு அவன் கேட்டான்னு சொன்னா நீ சொல்லு, நீ வீட்டுல கொஞ்சம் வேலையாகி போயிடுச்சு அதனால தாமதமா வந்தேன் என்று சொல்லு. வீட்டுக்கு ஏன் தாமதமாக வந்தாய் என்று வீட்டாளர்கள் கேட்டால், சூனியக்காரிடத்தில் கொஞ்ச நேரம் தங்க வேண்டியது ஆயிடுச்சு, அதனால லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுத்தார். இப்படி ஏன் ஓடிக்கொண்டிருந்தது? ஒரு நாள் இவன் இப்படி சூனியக்காரிடத்தில் வருகிற போகிற போது அந்த தெருவில் அந்த ரோட்டிலே ஒரு மிருகம், பயங்கரமான ஒரு மிருகம் படுத்து கிடக்கிறது. அந்த ரோட்டை தாண்டி மனிதர்கள் அந்த பக்கம் அந்த பக்கமாக போக முடியவில்லை. எல்லாமே பயந்து ஆங்காங்கே ஒதுங்கி கொண்டு நின்று கொண்டிருந்தார்கள். கேட்டா அது படுத்து கிடக்குது, அது கையில கிடைச்சதுன்னா தோன்றும் செய்துவிடும். இப்போது இவனுக்கு ஒரு யோசனை வந்தது, நாம் செல்லுகின்ற அந்த சூரியக்காரன் சிறந்தவனா அல்லது அந்த துறவி சிறந்தவரா என்று இப்போது சோதித்து பார்த்து விட வேண்டும் என்று சொல்லி ஒரு கல்லை எடுத்தான். கல்லை எடுத்து அவன் சொல்லிக் கொண்டான், இறைவா உன்னிடத்தில் சூரியக்காரனை விட அந்த துறையினுடைய அந்தஸ்து தான் உன்னிடத்தில் பெரிதாக இருக்குமானால் இப்போது எனக்கு உதவி செய், இந்த மிருகத்தை அழித்து விடு என்பதாக அவன் மனதிலே நாடியவனாக அந்த கல்லை எடுத்து அந்த மிருகத்தின் மீது வீசினான். அந்த கல்லு பட்டவுடனே மிருகம் இறந்து போய்விட்டது. மனிதர்கள் எல்லாம் நிம்மதியாக பாதையை கடந்து போய்விட்டார்கள். இந்த செய்தியை துறவியிடத்திலே சொன்னான். துறவி சொன்னார், மகனே இப்போது நீ என்னை விட பலசாலி ஆகிவிட்டாய், இதற்கு மேல்தான் உனக்கு ஆபத்து, எனவே எச்சரிக்கையாக இருந்து கொள். எந்த நிலையிலும் நீ சிக்கிக் கொண்டால், அரசனிடத்திலே நீ மாட்டிக்கொண்டால் என்னுடைய பெயரை பயன்படுத்தி விடாதே, நான் தான் இதெல்லாம் சொல்லி தந்தேன்னு சொல்லி விடாதே என்று எச்சரிக்கையாக சொல்லி வைத்து விட்டார். இந்த நிலையில நாள் பட இவனுடைய அபூர்வ சக்திகள் அதிகமாயின. அந்த காலத்தில் அதிகமான பிறவி குருடுகளும் வெங்குஷ்டமும் அதிகமாக இருந்தது. எனவே அந்தந்த நோய்கள் எல்லாம் அந்த சிறுவன் குணப்படுத்தினான். பிறவி குருடர்களை எல்லாம் அவனிடத்தில் போய் துவா செய்ய சொன்னால் அவன் துவா செய்தால் அந்த பிறவி குருடு நீங்கிவிடும், வெங்குஷ்டம் நீங்கிவிடும். இது பரவலாகிவிட்டது. அரசவையில் இருக்கிற ஒருவர் பிறவியிலே குருடராக இருந்தார். அவரை இதே போல கேள்விப்பட்டு இந்த சிறுவனிடத்திலே வந்தார். ஏராளமான பரிசு பொருள் வந்தார். கொடுத்தப்ப சிறுவன் சொன்னான், நான் யாரையும் குணப்படுத்துவதில்லை, அல்லாஹ் தான் குணப்படுத்துகிறான். நீங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டால், அவனை ஈமான் கொண்டால் உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்வேன், உங்களுக்கு பார்வை கிடைத்துவிடும் என்று சொன்னார். உடனே அவர் ஈமான் கொண்டார். அவருக்கு பார்வைக்காக பிரார்த்தனை செய்தான், பார்வை கிடைத்து விட்டது. இவர் அரசரத்தில் உட்கார்ந்து இருக்கிற போது இதுவரையிலும் கண் தெரியாதவராக இருந்தார். இப்போது கண் தெரிகிறது, எப்படி உனக்கு பார்வை கிடைத்தது என்று கேட்டார். அவர் சொல்லவில்லை, ஆண்டவன் எனக்கு பார்வை கொடுத்தான் என்று சொன்னார். ஆண்டவன் என்று சொன்னால், நான் அல்லாத ஒரு ஆண்டவன் உனக்கு இருக்கிறானா என்று அரசன் கேட்டான். எனக்கும் உனக்குமாக சேர்ந்த ஒரு இறைவன் இருக்கிறான், அவன் தான் அனைத்திற்கும் சக்தி பெற்றவன், அவன் தான் எனக்கு பார்வை கொடுத்தான் என்று சொன்னான். அப்படியா? அப்படி எனக்கு நிகராக ஒருவன், என்னை விட பெரிய ஒரு இறைவன் இருக்கிறானா என்று சொல்லி அவனை அந்த மந்திரியை துன்புறுத்தினான். இதுவரையிலும் என்று சொன்னால், அந்த சிறுவனை பற்றிய செய்தி முழுவதும் அந்த மந்திரிடத்தில் இருந்து அவன் பெற்றுக்கொண்டான். இவன் தான் இதுக்கு காரணமா? சரி, நல்லதாகிவிட்டது, நாம தான் அவனை சூனியக்கலை கற்றுக்கொள்ள அனுப்பினோம், அவன் பரவாயில்லை, இந்த அளவுக்கு தேர்ச்சி பெற்றிருக்கிறான் என்று சொல்லி அவனை அழைத்து வந்தான். பரவாயில்லையே, நீ இவ்வளவு தூரம் வெண்குஷ்டத்தையும் பிறவி குருடையும் நோயிலிருந்து அவர்களை அதிலிருந்து நிவாரணம் செய்கிற அளவுக்கு நீ வந்து பெரிய ஆளாகிவிட்டாய் சூனியக்கலையால் என்று பாராட்டினான். சிறுவன் சொன்னான், நான் யாருக்கும் சிபா கொடுக்கவில்லை, நிவாரணம் கொடுக்கவில்லை, அல்லாஹ் தான் கொடுத்தான். அந்த அல்லாஹ் தான் அனைத்துக்கும் காரணமானவன், அவனை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அவன் உதவி செய்வான் என்று சொன்னபோது அரசன் அவனின் மீது கோபப்பட்டான். நான் இல்லாத ஒரு ஆண்டவன் உனக்கு இருக்கிறான், ஆம் உனக்கும் எனக்குமான ஆண்டவன் ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னான். அப்படியானால் எங்கிருந்து கற்றுக்கொண்டாய் என்று சொல்லி அந்த சிறுவனை துன்புறுத்தினான். இதுவரையிலும் என்று சொன்னால், அவன் அந்த துறவியை பற்றிய செய்தியை சொல்லுகிற வரையிலும் துன்புறுத்தினான். துறவியை பற்றி சொல்லிட்டான். உடனே அந்த துறவி அழைக்கப்பட்டு வந்தார். அவரிடத்திலே அரசன் கேட்டான், அல்லாஹ் ஒருவன் தான், அவன் தான் சகலத்திற்கும், அவன் அல்லாத வேறு கடவுள் கிடையாது என்று துறவி எடுத்து சொன்ன போது அந்த நிலையிலிருந்து விடுபட்டு என்னை ஆண்டவன் என்று சொல்லி என்பதாக அவன் கேட்டுக்கொண்டான். அவர் மறுத்தார். உடனே அந்த சிறுவனுக்கு முன்னால், அந்த மந்திரிக்கு முன்னால் அந்த துறவியை நெடுமரமாக நிற்க வைத்து தலையிலே ரம்பத்தை கொண்டு அறுத்தான். இரண்டு பிளவாக அந்த துறவி கீழே விழுந்தார், சாய்ந்தார். அதற்கடுத்து அந்த மந்திரியை அழைத்து அவனிடத்திலே சொன்னான். அவனும் சொன்னான், நான் என்னுடைய மார்க்கத்தை விட்டு நகல மாட்டேன், எனக்கு அந்த மார்க்கம் தான் எனக்கு நேர்வழி காட்டியது என்று சொன்னான். அவனை இரண்டு கூறால் அறுத்து விட்டான். அதற்கு பிறகு இந்த பையனிடத்திலே சொன்னான், பார்த்தியா என்ன நிலைமை என்று, இப்போது நான் உன்னை இப்படி சாகரிக்க போவதில்லை, நீ விட்டுவிட்டால் உன்னை நான் விட்டு விடுவேன், இல்லை என்று சொன்னால் உனக்கும் கொடூரமான மரணம் தான் ஏற்படும் என்று அவனை எச்சரித்தான். நான் விடப்போவதில்லை, நான் கொண்டிருக்கிற ஏற்றுக்கொண்டிருக்கிற மார்க்கத்தின் மீதுதான் நான் இருப்பேன் என்று சொன்ன போது இரண்டு மூன்று அடியாட்களை அனுப்பி இந்த சிறுவனை மலை உச்சியின் மீது கொண்டு போய் நிறுத்தி, இவனை கேளுங்கள், அவன் அவனுடைய மார்க்கத்தை விட்டுவிட்டால் விட்டுவிடுங்கள், இல்லை என்று சொன்னால் அந்த மலை உச்சியிலிருந்து இவனை உருட்டி விட்டு விடுங்கள் என்பதாக சொன்னான். அவனை அழைத்து சென்றார்கள் மலை உச்சிக்கு. அந்த சிறுவன் துவா செய்தான், யாழ்லா இவர்களிடத்திலிருந்து என்னை காப்பாற்றி என்று துவா செய்தான். அந்த மலை குலுங்கியது, அவர்கள் அத்தனை பேர்களுமே இறந்து விட்டார்கள். இவன் அரசனிடத்திலே வந்தான். அரசன் கேட்டான், அவர்களாம் என்ன ஆனார்கள்? அவன் சொன்னான், அல்லாஹ் அவர்களிடத்திலிருந்து என்னை பாதுகாத்தான் என்று சொன்னான். இரண்டாவது முறையாக அவனை அழைத்து ஒரு படகில ஏற்றிக் கொண்டு போய் நடுக்கடலில் கொண்டு போய் அவனை தள்ளிவிடுங்கள் என்று அரசன் சொன்னான். அதுபோல அவனை கொண்டு போகப்பட்டது. அப்போதும் அவன் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தான். அந்த படகு கவிழ்ந்தது, அதில் இருந்தவர்கள் எல்லாம் இறந்து போனார்கள். இவன் தனியாக அரசிடத்திலே உயிர் ரப்பித்து வந்தான். இப்போது அரசன் யோசித்தான், என்ன இது, அவன் சாகடிக்க முடியலையே. அவன் யோசித்த போது இந்த சிறுவன் ஒரு யோசனை சொன்னான், என்னை அப்படியெல்லாம் சாகடிக்க முடியாது, ரெண்டு மணி நாள் உன்னை செய்ய முயற்சி செய்துவார், அதில் எழுவானால் என்னோட உயிர் போகலாம் என்று சொல்லிவிட்டு என்ன யோசனை சொல்லு என்று கேட்டான். சிறுவன் சொன்னான், ஒரு பெரிய மைதானத்திலே எல்லா இந்த நாட்டு மக்கள் அத்தனை பேர்களும் ஒன்று திரட்டு, அங்கே என்னை நிறுத்தவை, கழுமரத்திலே ஏற்றியவனாக என்னை நிறுத்தவை, அதற்கு பிறகு அத்தனை ஜனங்களுக்கு முன்னால் உன்னுடைய அம்புக்கூட்டிலிருந்து ஒரு அம்பை எடுத்து என்னை நோக்கி விசிற வேண்டும், அப்படி விசிறுகிற போது நீ சொல்ல வேண்டும், இந்த சிறுவன் எந்த ஆண்டவனின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறானோ அந்த ஆண்டவனின் பெயரால் நான் இந்த அம்பை ஏற்றுகிறேன் என்று சொல்லி என்னை நோக்கி நீ அம்பை எறிய வேண்டும், அப்போது நான் இறந்து விடுவேன் என்று சொன்னான். எப்படியோ நீ இறந்தால் போதும் என்று சொல்லி அது போலவே ஒரு மைதானத்திலே மக்கள் எல்லாம் ஒன்று கூட்டப்பட்டார்கள். அங்கே சிறுவன் கொண்டு வரப்பட்டான், அது மாதிரி கல்மரத்திலே ஏற்றப்பட்டான், அம்பு எடுத்து அரசன் அதுபோல சொல்லி அம்பை எய்தினான். அந்த சிறுவனுடைய நெற்றி போட்டிலே அந்த அம்பு சென்று பாய்ந்தது. அப்படியே நெற்றி போட்டிலே கையை வைத்த நிலையிலே சிறுவன் மரணித்து விட்டான். இந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருந்த அந்த மைதானத்தில் இருக்கிற கணக்கான மக்களும், அந்த சிறுவன் எந்த ஆண்டவனை இதுவரையிலும் நம்பியிருந்தாலும் அந்த ஆண்டவனை நாங்களும் ஈமான் கொண்டோம் என்று சொல்லி அந்த கூட்டம் முழுவதுமே இஸ்லாத்திலே சேர்ந்து கொண்டது. இப்போது அரசனுக்கு பேர் அதிர்ச்சியாகிவிட்டது. அவனிடத்தில் அவனுடைய மந்திரிகள் சொன்னார்கள், ஒன்னு ரெண்டு பேர் இஸ்லாத்துல போனாங்க, நீ விட்டுருந்து அப்படியே இருந்திருப்பாங்க, இப்ப அந்த சிறுவனை கொண்டு விட்டு நீ அத்தனை பேர்களும் இஸ்லாத்திலே சேர்த்து விட்டாயே என்று அரசனை பழித்து சொன்ன போது அரசனுக்கு கடும் கோபம் ஏற்பட்டது. அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய முச்சந்தியான ஒரு பகுதியிலே பெரும் ஒரு பள்ளத்தை தோண்டும்படி உத்தரவிட்டான். பள்ளம் தோண்டப்பட்டது, அதிலே நெருப்பு விறகுகள் கொண்டு வந்து எரிக்கப்பட்டது, கங்குகளாக நெருப்பு கொண்டு வந்து ஜுவாலை விட்டு எரிந்து கொண்டிருந்தது. யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அவர்களெல்லாம் வரிசையாக நிற்க வைக்கப்பட்டார்கள். நிற்க வைக்கப்பட்டு அந்த நெருப்பு குண்டத்திலே வருகிற போது நீ இஸ்லாத்தை விடுகிறாயா இல்லை நெருப்பிலே போகிறாயா என்று கேட்பார்கள். நான் நெருப்பிலேயே விழுந்து விடுகிறேன் என்று சொல்லி அத்தனை மக்களும் ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த நெருப்பிலே விழுந்து மாய்கொண்டார்கள். கொஞ்ச நேரம் இஸ்லாமியர்களுக்கு பிடிப்பு ஏற்பட்டது. அந்த பிடிப்பு நெருப்பிலே போய் விழுவதற்கும் அவர்களை தயார்படுத்தியது. அல்லாஹ் சொல்லுகிறான், வமா அனகமோ மின்ஹும் இல்லா யூமினு பில்லாஹில் அஸீஸில் ஹமீதில் லதி லஹு முல்கு ஸமாவாத்தி வல் அர்த். வானத்தின் அரசன், பூமியின் அரசனமாக இருக்கக்கூடிய, அனைத்து பூலுக்கும் சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய, யாவையும் இணைத்தவனாக இருக்கக்கூடிய அந்த அல்லாஹ்வை ஈமான் கொண்டதை தவிர வேறொரு குற்றமும் அவர்கள் செய்யவில்லை, வேறொரு குற்றத்திற்காகவும் அவர்கள் நெருப்பிலே போடப்படவில்லை. அல்லாஹ் ஒருவனை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காகத்தான் அந்த நெருப்பு குண்டத்திலே அத்தனை பேர்களும் வீசி எரியப்பட்டார்கள். பெருமானார் சொல்லல்லாஹு சொன்னார்கள், அப்படி கடைசியாக ஒரு தாய் தன்னுடைய கையில பச்சிளம் குழந்தையை எடுத்துக்கொண்டு வந்தால் நெருப்பு பக்கத்திலே வந்த போது அவளுக்கு மனதிலே ஒரு ஊசலாட்டம், இந்த குழந்தையுமா சேர்த்து நெருப்பு குண்டத்திலே நாம் விழுவது என்று யோசித்தால், அப்படி யோசித்த போது அந்த பச்சிளம் குழந்தை பேசியது, தாயே நீ சத்திய மார்க்கத்தின் மீது இருக்கிறாய், உனக்கு இங்கே இன்னல் ஏற்பட்டாலும் மறுமையில் உனக்கு சோனவாழ்வு இருக்கிறது என்று அந்த குழந்தை பேசியது. அவளும் நெருப்பு குண்டத்திலே விழுந்தாள். இப்படியான செய்தியை பெருமானார் சல்லாசம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் இந்த சம்பவத்தை தான் இந்த வசனத்தின் மூலமாக தெளிவுபடுத்தி காட்டுகிறான். எனவே இன்றைய ஆரம்ப காலத்தில் இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இப்படிப்பட்ட சோதனைகள் ஏற்படும். அதுதான் இப்போது மியான்மரிலும் நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த 10 நாட்களாக 3000க்கும் மேற்பட்ட பெண்களும் குழந்தைகளும் ஆண்களுமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதாவது வன்மமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள். வரையறை கிடையாது கொலை செய்வது என்று சொன்னாலும், அந்த கொலையிலே மிருகத்தனமான ஒரு காட்சி, மிருகத்தனமான ஒரு செயல். ஒரு மதத்தை உடையவர்கள், புத்த மதத்தை சார்ந்தவர்கள், புத்தர் என்ன சொல்லிக் கொடுத்தார், கொலை செய்வா சொல்லிக் கொடுத்தார். அவர் பூச்சிகளை கூட அடிக்கக்கூடாதுன்னு சொன்னவர். இந்தியாவில் தான் அவர் பிறந்தார், இந்தியாவில் தான் இந்த மதம் உருவானது. ஆனால் இங்க போலி ஆகவில்லை. இலங்கையிலும் பர்மாவிலும் சைனாவிலும் அது போய் வளர்ந்து விட்டது. வெறியர்கள், இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களை கொன்று குவித்தவர்கள் புத்த மதத்தை பின்பற்றுகிறவர்கள் தான். இத்தனைக்கும் புத்த மதத்திற்கு ஒரு தலைவர் இருக்கிறார், தலாய் லாமா என்று சொல்லப்படும். அவர் இதை விரும்பவில்லை. எந்த ஒரு உயிரும் சாகரிக்கப்படக்கூடாது என்ற கொள்கையுடையவர். அவர் தடுத்திருக்கிறார். 2 முறை பர்மாவிற்கு சென்ற அந்த அரசரை, அந்த பிரதமரை சந்தித்து எந்த உயிரையும் கொல்ல வேண்டாம், மதத்தின் பெயரால் கொல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர் புத்த மதத்துடைய இன்றைய தலைவர். அவருடைய பேச்சுக்கும் இவர்கள் கட்டுப்படவில்லை. அங்க இருக்கிற ராணுவமும் 696 என்ற பெயரில் ஒரு இயக்கம், பாசிச இயக்கம், அந்த இயக்கமும் கைகோர்த்து நின்று 1000க்கணக்கான முஸ்லிம்களை கொண்டு குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது நேற்றைக்கோ 10 நாளைக்கோ முன்னாடி நடக்கிற விஷயம் அல்ல. 100 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த கொடுமை அங்கே நடந்து கொண்டிருக்கிறது, சுதந்திர காலத்திற்கு முன்னதாகவே. ஆனால் பர்மாவிலே இஸ்லாம் 1300 வருடங்களுக்கு முன்னதாகவே இஸ்லாம் அறிமுகமானது. மக்கள் அங்கிருந்து தப்பிச் செல்வதற்கு வழி இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். கரையோரமாக வந்திருந்து படகிலே, கிடைக்கின்ற படகுகளிலே 100 பேர்கள் ஏறுகின்ற படகிலே 300 பேர்கள் ஏறி தப்பிப்பதற்காக, உயிரை தப்பிப்பதற்காக அங்கே போகிறார்கள். அங்கே ராணுவம் அவர்களை தடுக்கிறது. உடுத்த துணிக்கு மருந்து எடுத்துட்டு போகக்கூடாது. ஒரு நேர உணவை தவிர வேறு உணவு கொண்டு போகக்கூடாது. அப்படியானால் இதை ஏறிக்கொள்ளலாம். ஆனால் அவர்கள் அந்த கரையில் இருந்து இன்னொரு பகுதிக்கு போக வேண்டும் என்று சொன்னால் 30 நாட்கள் ஆகும். இந்த 30 நாட்களுக்குள்ளாக பசியின் காரணமாக, நோயின் காரணமாக படையிலே இறந்து போகக்கூடியவர்கள் நிறைய பேர். இது அல்லாமல் அங்கு இருக்கிற சூறாவளிகளாலும் கடல் கொந்தளிப்பினாலும் இறந்து போகக்கூடியவர்களுடைய கணக்கே கிடையாது. அப்படிப்பட்ட கொடுமைகள் கண்ணுக்கு முன்னே நடந்து கொண்டிருக்கிறது. உலக ஐநா சபை என்று ஒன்று இருக்கிறது, மனித உரிமை கமிஷன் ஒன்று இருக்கிறது, எல்லாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறது. இதிலும் கொடுமை 56 நாடுகளை கொண்ட இஸ்லாமிய நாடுகள் வாய் திறப்பதற்கு தைரியப்படவில்லை. அதுதான் மிகப்பெரிய கொடுமை. துருக்கியில் இருக்கக்கூடிய அரசர் மட்டும்தான் வாய் திறந்து, அதனுடைய வெளியுறவு அமைச்சர் சில நாட்களுக்கு முன்னால், கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னால் அவர் பேசினார், எச்சரிக்கை செய்தார். அது மட்டுமல்ல, துருக்கியில் இருந்து 2-3 போர் கப்பல்கள் அங்கே இருக்கக்கூடிய மியான்மர் நகருக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன. நீங்கள் வீடியோக்களை பார்த்திருப்பீர்கள். மிக கொடுமையான கொடுமைகள் அங்கே அரங்கேறி கொண்டிருக்கிறது. அந்த மக்கள் ஒரு குற்றமும் செய்யவில்லை, ஒரு பாவமும் செய்யவில்லை, இஸ்லாமியர்கள், இந்த ஒரே காரணத்திற்காக. இப்படிப்பட்ட கொடுமைகள் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மோமின்களை நீங்கள் பார்ப்பீர்கள், அவர்கள் ஒருவருக்கொருவர் இரக்கம் கொள்வதிலும், அன்பு காட்டுவதிலும், ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்வதிலும், கமசல் ஜசதி, உடலை போல, ஒரு உடலை போல, ஒரு உடலை போன்று இருப்பார்கள் மோமின்கள். ஏதாகிலும் உடலிலே ஒரு பகுதியிலே ஒரு காயம் ஏற்பட்டு விட்டால் உடலுடைய முழு உடலும் அந்த வேதனையிலே தன்னை பங்கெடுத்துக் கொள்ள செய்கின்றன. ஜுரத்தின் மூலமாக அல்லது வேறு ஏதாகிலும் ஒன்றின் மூலமாக உணர்கின்றன வேதனையை. அதுபோலத்தான் ஒரு முஸ்லிம் அவன் யாராக இருந்தாலும் சரி, உடல் உறுப்புகளும் கூட கை என்பது வேறு, கால் என்பது வேறு, மனிதனுடைய வயிற்றுப்பகுதி என்பது வேறு, கழுத்துப்பகுதி என்பது வேறு, தலைப்பகுதி என்பது வேறு, வெவ்வேறான உறுப்புகள் வெவ்வேறாக இருந்தாலும் ஒன்றிலே நோய் ஏற்பட்டால், ஒன்றிலே வேதனை ஏற்பட்டால் அதை அத்தனையுமே உள்வாங்கிக் கொண்டு அத்தனையுமே அந்த வேதனையிலே பங்கெடுத்துக் கொள்வதைப் போலத்தான் மூமின்கள் அத்தனை பேர்களும் உடலை போன்றவர்கள். அவர்கள் மொழியால் வேறுபட்டு இருந்தாலும் சரி, நாட்டால் வேறுபட்டு இருந்தாலும் சரி, நிறத்தால் வேறுபட்டு இருந்தாலும் சரி, ஒரு இடத்திற்கு ஒரு மூமின்களுக்கு இடையூறு ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த வேதனை எல்லா மூமின்களும் பகிர்ந்து கொள்ள வேண்டும், தனக்கு ஏற்பட்டதாக கருத வேண்டும். இப்ப நாம ஒன்னும் செய்ய அங்க போய் ஒன்னும் செய்ய முடியாது. வலுவான அரசாங்கமாக இருந்தால் இந்நேரம் அந்த நாட்டிற்கு படை அனுப்ப வேண்டும். அந்த நாட்டுடைய பிரதமர் உட்பட யாரெல்லாம் இந்த வன்கொடுமையை ஈடுபட்டிருக்கிறார்களோ அத்தனை பேரையும் அடித்து ஒழிக்க வேண்டும். அதுதான் நடக்க வேண்டும். அப்படித்தான் நடக்கும். நாடுகள் கைப்பற்றப்பட்டுவது என்பது இப்படித்தான். இஸ்லாம் வந்து மற்ற நாடுகளுக்கெல்லாம் போனதிலே இன்னொரு காரணமும் உண்டு. அந்த பகுதியிலே சிறார்கள் முஸ்லிம்களாக தன்னை இஸ்லாத்தில் இணைத்துக் கொண்ட பிறகு அங்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு இடையூறு செய்திருப்பார்கள், இதே மாதிரி கொடுமை செய்திருப்பார்கள். எனவே போர் படை அங்கு செல்லும், அந்த அரசருக்கு உண்மை எடுத்து சொல்லும், அதை கேட்கவில்லை என்று சொன்னால் அரசரோடு போராடும், அந்த நாட்டை வெற்றி கொள்ளும். இதுதான் இஸ்லாமிய வரலாறு. இன்றைக்கு இஸ்லாமிய நாடுகள் அத்தனையுமே வலுவிழந்து போயிருக்கிறது. அதற்கு ரூபு கிடையாது, உடல் மட்டும்தான், ஜடம் மட்டும்தான் இருக்கிறது, உயிர் கிடையாது. எனவே பேசுவதற்கு கூட தைரியம் இல்லை. அது மட்டுமல்ல, இன்னும் என்னவென்று சொன்னால் பக்கத்தில் இருக்கக்கூடிய மலேசியாவும் இது போன்ற நாடுகளும் கூட அந்த அகதிகளை தங்களுடைய நாட்டிலே ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. மக்கள் கடற்கரை ஓரங்களிலே பசியும் பட்டினியுமாக திறந்து கொண்டிருக்கிறார்கள், உள்ளே செல்வதற்கு அனுமதி கிடையாது. இந்தியா சுத்தமாக, இந்தியாவும் சீனாவும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள். அதான் நம்ம பிரதமர் போய் அவசர அவசரமாக 1008 வேலைகளை விட்டுவிட்டு பர்மாவுக்கு சென்று, மியான்மர் நாடுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு கை கொடுத்து குலுக்கி விட்டு வந்திருக்கிறார். நல்ல காரியத்தை செய்றீங்கன்னு சொல்லி வெளியில சொல்லல. என்ன செய்ய வேண்டும்? ஒரு நாட்டினுடைய மக்கள், அந்த நாட்டினுடைய உரிமைகள், அவர்கள் அங்கு வாழ்வதற்கு உரிமை பெற்றவர்கள். அது அந்த அங்கேயும் கிட்டத்தட்ட இந்தியாவை போன்றுதான், பர்மாவிலும் கிட்டத்தட்ட 130 மொழிகளை கொண்ட, 130 மதங்களை கொண்ட மக்கள் அங்கே வாழ்கிறார்கள். அதனால் அதிகமாக இருப்பவர்கள் புத்தர்கள். அங்கு இருக்கக்கூடிய 6 கோடி மக்களிலே கிட்டத்தட்ட 10% பேர் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். இரண்டாவது பெரிய மார்க்கம் மதம் இஸ்லாம் தான். அதுக்கடுத்துதான் கிறிஸ்துவ மதம், இந்து மதம் அல்ல. அப்படி இருக்கக்கூடிய ஒரு இனத்திற்கு மிகப்பெரிய துரோகம் இழைக்கப்படுகிறது. எந்த நாடும் கண்டனம் தெரிவிக்கவில்லை. அநாதைகளாக விடப்பட்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தவிட நமக்கு வேற ஒன்றும் இல்லை. அந்த இறைவனிடத்தில் இருக்கிறதே நீ கேட்டுப்போம். அல்லாஹ், உலகத்திலே வாழுகின்ற முஸ்லிம்களுக்கு நீ அமைதியை கூட, அமைதியான வாழ்க்கையை கூடு. நம்முடைய பிரார்த்தனையில நாம் செய்கிற அத்தனை பிரார்த்தனைகளிலும் அந்த மக்களுக்காக நீ பிரார்த்தனை செய்வதை சேர்த்துக் கொள்ளுங்கள். வீட்டிலே பெண்களும் குழந்தைகளும் எல்லாருமே சேர்ந்து பிரார்த்தனை செய்யுங்கள். மிகப்பெரிய அழிவுக்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த அரசாங்கத்திற்கு நீ நல்வழி காட்டு, அல்லது அவர்களை இந்த பூமிக்குள்ளே நீ அமைக்கி விடு. மனித இனங்களை மிருகத்தை போன்று வேட்டையாடுகிற, அந்த வேட்டையாடுகிற குணத்தை கொண்டிருக்கிற எந்த ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அவர்களை பூமிக்குள்ளே இழுத்து விடு. காரூனை போல ஒரு நிமிடமும் கூட பூமிக்கு மேல் அவர்களை வாழ்வதற்கு அனுமதிக்காது. என்ன இது உலகம்? உலகத்தினுடைய நடைமுறைகள் எப்படி யோசிக்க வேண்டாமா? மனிதர்கள் எவ்வளவு உயர்வானவர்கள், எவ்வளவு மதிக்க வேண்டியவர்கள். இப்படிப்பட்ட அக்கிரமங்களும் அநியாயங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவர்களுக்கு கிடைக்கிற அந்த தண்டனை உலகத்தில் இருக்கிற அத்தனை இஸ்லாமிய விரோதிகளுக்கும் ஒரு பாடமாக அமைய வேண்டும். யாரமான அரகமுருளாகினை அப்படிப்பட்ட பாடத்தை மியான்மரில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு நீ வழங்கு என்று இந்த நாளிலே உன்னிடத்திலே பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். யா அல்லாஹ், அவர்களை அந்த துன்பத்திலிருந்து காப்பாற்று. யா அல்லாஹ், அவர்கள் அந்த இடத்திலிருந்து அகதிகளாக தவித்துக் கொண்டிருக்கிற பச்சிலம் குழந்தைகளை வைத்துக் கொண்டு அதற்கு பால் கொடுப்பதற்கு கூட சக்தியற்றவர்களாக இருக்கிற அந்த தாய்மார்களுக்கு வலுவை கொடு ரஹ்மானே. அவர்களுக்கு நல்ல நிம்மதியான வாழ்வை கூடிய அல்லாஹ், அந்த மக்கள் நிம்மதியாக ஒரு இடத்திலே சென்று தங்களை வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடு ரஹ்மானே. இன்று நாம் பிரார்த்தனை செய்தவர்களாக வல்ல ரஹ்மான் அவர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் அல்லாஹ் வழங்குவானாக. இஸ்லாத்திற்காக வேண்டி சோதிக்கப்படுகிற அவர்கள், இஸ்லாமிய என்ற காரணத்திற்காக வேண்டி சோதிக்கப்படுவர்களுக்கு அல்லாஹ் தலை வெற்றி நல்குவானாக. ஆமீன் வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். சுன்னத்துல ஒரு